நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
முடிவுக்கு வரும் 2020 பல பிரபலங்களின் வாழ்வும் முடிந்திருக்கிறது. பலரின் நெஞ்சங்களை வலிக்கவும் கண்களை பணிக்கவும் வைத்த அந்த இழப்புகளில் சிலவற்றை இன்று நாம் முன்வைக்கிறோம். ஓய்வின்றி உழைத்த எழுத்தாளர் சிசு நாகேந்திரன் அவர்கள் 99 வயதை நெருங்கும் தருணத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 10 நாள் நம்மிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டார். இலங்கையில் திரைப்படங்கள் நகைச்சுவை நிகழ்ச்சிகள் வழியாக துவங்கிய அவரது கலைப்பயணம் பிரித்தானியா ஆஸ்திரேலியா என்று தொடர்ந்தது. எண்ணற்ற மேடை நிகழ்ச்சிகள், நாடகங்கள் மற்றும் சில திரைப்படங்களிலும் நடித்திருந்த சிசு நாகேந்திரன் அவர்கள் ஆஸ்திரேலியா வந்த பின்னர் தன்னை ஒரு எழுத்தாளராகவும் நிரூபித்தார். பிறந்த மண்ணும் புகலிடமும் பழகும் தமிழ் சொற்களின் மொழிமாற்று அகராதி, அந்த கால யாழ்ப்பாணம் என்று 3 நூல்களை அவர் எழுதியுள்ளார். SBS தமிழ் ஒலிபரப்பிற்கு அவர் வழங்கிய நேர்காணலில் சிசு நாகேந்திரன் அவர்கள் இளைய எழுத்தாளர்களுக்கு இந்த அறிவுரையை சொல்லி சென்றுள்ளார்.
எழுத்து வேலையிலிறங்கிறவர் மற்றவையின் மனம் புண்படாமல் இருக்கக்கூடியதா எழுதவனும், அதுதான் முதல் முக்கியமான விஷயம். மற்றது ஆக்களுக்கு பிரயோஜனமான விஷயங்களை சொல்லி புது புது விஷயங்களை எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டா கண்டினியூ பண்ணி வாசிக்கக்கூடியதா எழுதினா தான் நல்லது. நான் அப்படி எழுதுறேன்னு சொல்ல இல்லை, அப்படி எழுதினா நல்லது, அதுதான் எய்மா இருக்கணும், அதுதான் டார்கெட்டா இருக்கும்.
யாழ்ப்பாணத்தில் பிறந்து கொழும்பு உட்பட சில இடங்களில் வசித்து இறுதியாக மெல்பர்ன் நகரை தனது வாழ்விடமாக கொண்ட தமிழ் சமூக செயற்பாட்டாளர் சபேசன் சண்முகம் அவர்கள் தனது 65 வயதில் காலமானார். அரசியலில், கலை, இலக்கியத்தில் தான் கொண்ட கருத்துக்கு எதிர்கருத்து கொண்டவர்களுடனும் நட்பாக பழகும் மென்மையான இயல்பை கொண்டிருந்த இவர் தீவிரமான வாசிப்பு பழக்கம் கொண்டிருந்தார். சமூக வானொலியூடாக 25 மேலாக ஒலிபரப்பு பணியாற்றியவர். தமிழர் புனர்வாழ்வுக் கழகம், விக்டோரிய தமிழ்ச்சங்கம், தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உட்பட பல சமூக அமைப்புகளின் செயற்பாடுகளில் மிக முக்கிய பங்கு வகித்தவர். 2018 SBS தமிழ் ஒலிபரப்பின் அன்சாக் தின சிறப்பு நிகழ்ச்சியில் சபேசன் சண்முகம் அவர்கள் முன்வைத்த கருத்துகளின் ஒரு பகுதி இது.
போரின் கொடுமை எவ்வாறு இருக்கும் என்பதையும் அன்றைய ஆஸ்திரேலிய பொதுமக்கள் அப்போது ஓரளவு அறிந்தே இருந்தார்கள். 1942 ஜூன் மாதம் 8 தேதி என்று சிட்னி நகரில் உள்ள பொண்டா என்ற பிரதேசத்தில் இருந்த சிம்சன் வீதியில் விழுந்த ஏவுகணை ஒன்று வெடிக்காமல் போனதில் அன்றைய தினம் பல பொதுமக்கள் உயிர் தப்பினார்கள். சரியாக அதற்கு ஒரு வாரத்தின் முன்னர் தான் சிட்னி துறைமுகமும் குண்டு தாக்குதலுக்கு உள்ளானது.
தமிழகத்தின் பிரபல சின்னத்திரை நகைச்சுவை நடிகர் வடிவேலு பாலாஜி அவர்கள் செப்டம்பர் 8 நாள் சென்னையில் காலமானார். நெஞ்சுவலி ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவருடைய கைகள் செயலிழந்து போனதாகவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி தனது 45 வயதில் காலமானார் என்றும் தெரிய வந்தது. விஜய் தொலைக்காட்சியில் கலக்கப்போவது யாரு மூலம் அறிமுகமாகி மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் வடிவேல் பாலாஜி அவர்கள். SBS தமிழ் ஒலிபரப்பிற்கு அவர் 2 நேர்காணல்களை வழங்கியிருந்தார். ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு அவரை எப்படி தயார்படுத்திக் கொள்கிறார் என்ற கேள்விக்கு வடிவேல் பாலாஜி அவர்கள் வழங்கிய பதில் இது.
அதாவது மேடம், நான் ஷூட்டிங் போகும்போது நான் வந்து வண்டியில போயிட்டு இருக்கேன், அப்ப வந்து நான் அசம்பளத்துல நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நான் வந்து அதை கேட்ச் பண்ணிட்டு போவேன். அந்த விஷயங்களை கேட்ச் பண்ணிட்டு போகும்போது நம்ம இங்க ஏதாச்சும் ஒரு கேட்பாங்க, நம்ம எங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் கும்பலா பேசும்போது அவங்க கிட்ட பேச அவங்க ஏதாச்சும் சொல்லும்போது அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு கவுண்டர் கொடுத்து இப்படிதான் வந்து என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் நான் அதிகம் பண்ணிருக்கேன். சுற்றுன்னு ஒண்ணு எழுந்து கொண்டு போக மாட்டாங்க. அந்த இடத்துக்கு போனவுடனே அந்த என்ன நிகழ்ச்சி, அந்த அங்க என்ன சூழல் இருக்கு, அங்க என்னென்ன நடக்குது, சோ இதை வச்சு அதை ஒரு காமெடியா, அந்த யார் மனுஷன் புண்படுத்தாம அதை ஒரு காமெடியா பேசி அவங்க சந்தோஷப்படுத்துற அளவுக்கு கேளுங்க.
ஆஸ்திரேலியாவின் கிரிக்கெட் வரலாற்றின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒருவராக திகழ்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரரும் கிரிக்கெட் வர்ணனையாளருமான டீன் ஜோன்ஸ் செப்டம்பர் 24 நாள் தனது 59 வயதில் மாரடைப்பால் காலமானார். ஆஸ்திரேலிய டெஸ்ட் கிரிக்கெட் அணி மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் அணியில் இடம்பெற்றிருந்த டீன் ஜோன்ஸ் அவர்கள் 52 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 3,631 ஓட்டங்களை எடுத்துள்ளார். ஒரு ஆட்டத்தில் அதிகபட்சமாக 216 ஓட்டங்களை எடுத்துள்ள அவர் 164 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 6,668 ஓட்டங்களை 44.61 என்ற சராசரியில் எடுத்துள்ளார். இதுகுறித்து 2012 ஆண்டு கிரிக்கெட் ஆஸ்திரேலியா தொலைக்காட்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு டீன் ஜோன்ஸ் அவர்கள் இவ்வாறு பதிலளித்தார்.
Yeah, I don't look at my records like that. I look at the fact that I've been played in 3 Ashes winning series and won a World Cup. You know, in football we talk about how many premierships you won, and unfortunately the culture in cricket, we talk about how many test runs you made and all this. I look at Ricky Ponting and I think he's won 3 World Cups. That's what I look at. How many Ashes series has he won? All this type of stuff. So I look at him as a winner.
கால்பந்து போல கிரிக்கெட் ஒரு குழு விளையாடும் ஆட்டமாக இருந்தாலும் குழுவின் விளையாடும் தரம் பற்றி பேசாமல் தனி நபர் ஒருவரின் தரம் பற்றி பேசுவது குறித்து கருத்து தெரிவித்த டீன் ஜோன்ஸ் அவர்கள் தன்னை விட சிறப்பாக ஆடும் வீரர்கள் இருப்பதை அந்த நேர்காணலில் சுட்டிக்காட்டியிருந்தார். 1980களின் பிற்பகுதியிலும் 1990களின் முற்பகுதியிலும் இவர் உலகின் சிறந்த ஒருநாள் துடுப்பாட்ட வீரர்களில் ஒருவராக கருதப்பட்டார். 2019 ஆண்டில் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு மரியாதை சேர்க்கும் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் டீன் ஜோன்ஸ் அவர்கள் சேர்க்கப்பட்டார். டீன் ஜோன்ஸ் அவர்கள் மறைவையொட்டி SBS தமிழ் ஒலிபரப்பு ஒரு நிகழ்ச்சி படைத்த போது தமிழக கிரிக்கெட் வர்ணனையாளர் பாஸ்கி டீன் ஜோன்ஸ் அவர்களை இவ்வாறு நினைவு கூர்ந்தார்.
தமிழ்நாடு பிரீமியர் லீக்லேயே இப்ப ஆயுத பூஜை டைட்டில் வந்து வேஷ்டி கட்டிண்டு ஒயிட் ஷர்ட் போட்டு டிபிக்கல் சவுத் இந்தியன் கல்ச்சர்ல தான் அவர் வந்து ரெக்கமெண்டேட்டர் பாக்ஸ்க்கு நிறைய ஜோக்ஸ் அடிப்பாரு பேசும்போது. He had a great admiration for our culture. அவர் வந்து நம்ம கல்ச்சர்ல என்ன ரிச்சுவல் இருக்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணி டிபிக்கல் சவுத் இந்தியனாவே மாறுவார் ரெக்கமெண்டேட்டர் பாக்ஸ்ல. He had great respect for our culture.
டாக்டர் நோ என்ற திரைப்படத்தில் ஜேம்ஸ் பாண்ட் பாத்திரத்தில் அறிமுகமான சர் ஷான் கானரி அவர்கள் அக்டோபர் 31 நாள் உறக்கத்திலேயே காலமானார். 1962 முதல் 1983 ஆண்டு வரை 7 ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் தி அன்டச்சபிள்ஸ் என்ற திரைப்படத்திற்காக சிறந்த ஆண் துணை நடிகர் என்ற ஆஸ்கா விருது பெற்றார். ஸ்காட்லாந்து தனி அரசு அமைக்க வேண்டுமென்று பல வருடங்களாக இவர் குரல் கொடுத்தாலும் ஜேம்ஸ் பாண்ட் என்ற கற்பனை பாத்திரம்தான் இவரது அடையாளம் என்று அமைந்துவிட்டது.
Your power source had our organization puzzled for some time. They are still puzzled, Mr. Bond.
Not any longer. I sent a complete report. When trouble comes, you'll find this is a very small and naked little island.
An expendable little island, Mr. Bond. I only gratify your curiosity because you're the one man I've met capable of appreciating what I've done.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் முடிவுக்கு வரும் 2020 ஆண்டில் எம்மை விட்டு பிரிந்த பிரபலங்கள் குறித்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மாஸ்கோ அரசு பல்கலைக்கழகத்தில் தமிழ் மற்றும் இந்திய இலக்கிய பேராசிரியராக பணிபுரிந்து வந்த பேராசிரியர் அலெக்சாண்டர் டுபியன்ஸ்கி அவர்கள் உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் பயணித்து தமிழ்மொழி சார்ந்த நிகழ்வுகளில் பங்கேற்று தமிழ்மொழியின் சிறப்புகளை உரையாடி வந்தவர். குறிப்பாக மேல்நாட்டு மொழி ஆய்வாளர்களிடையே தமிழ்மொழியின் இலக்கிய பயன்பாட்டிற்கும் பேச்சு வழக்கிற்கும் இடையில் இருக்கும் வேறுபாடுகளை எடுத்து கூறி வந்தவர். இந்த வருடம் உலகத்தையே ஆட்டிப்படைக்கும் COVID-19 கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக பேராசிரியர் அலெக்சாண்டர் டுபியன்ஸி அவர்கள் நவம்பர் மாதம் 18 நாள் எம்மை விட்டு பிரிந்தார். 2017 ஆண்டு அவர் நமக்கு வழங்கிய நேர்காணலில் ரஷ்ய பல்கலைக்கழகங்களில் தமிழ்மொழி கற்பதற்கான ஆர்வம் குறித்த கேள்விக்கு அவர் அளித்த பதில் இது.
நான் இப்படி சொல்கிறேன், இப்பொழுதோ மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் மரபை நாங்கள் எப்படியாவது ஆதரித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மிகவும் பழமையான மொழி, மிகவும் பழமையான பண்பாடு, மிகவும் பழமையான இலக்கியம். இதுதான் மக்களுக்கு, ருஷி மக்களுக்கு கூட இது ஒரு பொக்கிஷம் என்று நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. அதற்காக இதை காப்பாற்ற வேண்டும். ஆனால் நடைமுறையில் இப்பொழுதும் இப்படி பயன் கிடையாது, பாவமாக.
எப்போதைக்குமான சிறந்த கால்பந்தாட்ட வீரர் என்று பரவலாக கருதப்பட்ட அர்ஜென்டினாவின் டியாகோ மரடோனா தனது 60வது வயதில் நவம்பர் 25ஆம் நாள் காலமானார்.
Maradona turns like a little eel and comes away from trouble. Little squat man comes inside Butcher, leaves him for dead. Outside Fennec leaves him for dead.
1982 ஆம் ஆண்டு உலக கால்பந்து போட்டியில் அவர் தனது நாட்டுக்கு ஈட்டிக் கொடுத்த வெற்றியின் வர்ணனை அது. இந்த நூற்றாண்டின் சிறந்த ஃபீஃபா வீரர் விருதை பிரேசில் நாட்டின் பெலே அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் மரடோனா அவர்கள். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் ஒரே மகன் கலைமாமணி மன்னர் மன்னன் அவர்கள் ஜூலை மாதம் 6ஆம் நாள் காலமானார். புரட்சிப் புலவர் பாவேந்தர் பாரதிதாசனின் வழியிலேயே வாழ்ந்த அவர் குறித்த ஒரு நினைவு பகிர்வை SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய போது, பாவேந்தர் பாரதிதாசனின் பல நூல்களை வெளியிட்ட பாரி நிலையம் பதிப்பகத்தை தற்போது நிர்வகித்து வரும் அமர்ஜோதி அவர்கள் மன்னர் மன்னன் அவர்கள் குறித்து இவ்வாறு கருத்து பகிர்ந்தார்.
மன்னன் மன்னன் கொஞ்சம் வேகமாக நல்லா பேசக்கூடியவர், திணையில இருந்தாரு, பல நூல்களை அவரை வெளியிட்டாரு. அந்த நூல்களை சில நூல்களை விற்பனைக்கு நம்ம பாரி நிலையத்திலையும் கொடுத்திருந்தார் அந்த காலத்துல. மற்ற பாரதிதாசன் ஒண்ணு, இந்த விடுதலை போராட்டம், மொழி போராட்டம், அதுக்கெல்லாம் மன்னர் மன்னன் வந்து சிறையில வர வச்சிருந்தாங்க, சிறைக்கெல்லாம் போயிட்டு தான் வந்தாரு.
தமிழின் மூத்த எழுத்தாளர் ஆய்வாளர் கோவை ஞானி அவர்கள் ஜூலை மாதம் 22ஆம் நாள் தனது 85வது வயதில் காலமானார். மார்க்சிய நெறி குறித்த ஆய்வில் ஈடுபட்டிருந்த அவர் 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழ் இலக்கியம் குறித்தும் அதில் பொதிந்துள்ள மார்க்சிய சிந்தனைகள் குறித்தும் எழுதியவர். அது குறித்து அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார்.
தமிழ் இலக்கியம் நான் படிச்சிருக்கிறேன், மார்க்சியத்தையும் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ரெண்டையும் சேர்த்து ஒன்றின் வழியே இன்னொன்று, தமிழ் மார்க்சியம்ங்கிறது கட்சிக்காரர் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ் மார்க்சியம், தமிழுக்குள்ள மார்க்சியம் இருக்கு.
பதிப்புத்துறையில் தமிழுக்கு மகத்தான பங்களிப்பை செய்த கிரியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் நவம்பர் மாதம் 17ஆம் நாள் எம்மை விட்டு பிரிந்தார். இலக்கியம், இசை, ஓவியம் என பல துறைகளில் ஆழ்ந்த அறிவுடைய அவர் கசட தபர என்ற ஏட்டை வெளியிட்டு வந்தவர்களில் ஒருவர். அற்புதமான சிறுகதைகளை எழுதியுள்ள அவர் நிறுவிய கிரியா பதிப்பகம் 42 ஆண்டுகளாக பல நூல்களை பதிப்பித்து வெளியிட்டுள்ளது. எத்தனை நூல்கள் வெளியிடுவது என்பதை விட எப்படியான நூல்களை வெளியிடுவது என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் இவர். ஒவ்வொரு ஆண்டும் 3-4 நூல்களையே வெளியிட்டுள்ளார் இவர். கிரியாவின் தற்கால தமிழகராதி கிரியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் வாழ்நாள் சாதனைகளில் ஒன்று என்று சொல்லலாம். 2015ஆம் ஆண்டு SBS தமிழ் ஒலிபரப்பிற்கு அவர் வழங்கிய நேர்காணலில் வாசகர்கள் குறித்து அவர் சொன்ன கருத்து இது.
நீங்க பார்க்கும்போது படிக்கிற எண்ணிக்கை கூடத்தான் கூடியிருக்கு. அப்புறம் ஜனங்கள் வந்து படிக்க தயாரா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு புத்தகங்கள் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, கிட்டத்தட்ட இல்ல தமிழ்ல. அதனால வாசகர்களை குற்றம் சொல்றது தப்பு. தமிழ்ல மட்டும் எடுத்துக்கிட்டா ஒரு நல்ல விநியோக முறை இருந்தா ஒரு 25,000 பிரதிகள் ஒரு நல்ல புத்தகம் நான் நம்புறேன்.
ஆஸ்திரேலியன் புஷ் ஃபயர்ஸ் அல்லது பிளாக் சம்மர் என்று பெயரிடப்பட்டுள்ள காட்டுத்தீ இந்த வருட ஆரம்பத்தில் 500 மில்லியன் விலங்குகளை கொன்றது. போர்ச்சூழல் இல்லாத போதும் ராயல் ஆஸ்திரேலியன் நேவி மற்றும் ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ் இரண்டுமே களமிறக்கப்பட்ட போதும் இந்த விலங்குகளை காப்பாற்ற முடியவில்லை. இருந்தாலும் இந்த வருடம் எம்மை விட்டு பிரிந்தவர்களில் எம்மில் பலரை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கியது அடுத்து நான் கூறப்போகிறவரின் இழப்பு. அவர் பாடும் நிலா என்று அழைக்கப்பட்டார். அவரது பெயர் ஒரு இசை மந்திரச் சொல். அவரின் பாடல்கள் தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளமாக பரிணமித்துள்ளன. 16 மொழிகளில் பாடியுள்ள அவர் ஒரு சந்ததியையே தனது குரலால் கட்டி போட்டவர். அவரது குரலுக்கு எல்லையே இல்லை. எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் என்று ஆரம்பித்து கமல்ஹாசன் ரஜினிகாந்த் என்று தொடர்ந்து இன்றைய இளம் நடிகர்கள் வரை அவரின் குரல் எல்லோருக்குமே பொருந்தி போனது. அதேபோன்று கே வி மகாதேவன் முதல் இன்று அனிருத் வரை நூற்றுக்கணக்கான இசை அமைப்பாளர்களின் இசையில் அவர் பாடியுள்ளார். கடந்த சுமார் 50 ஆண்டு கால இசைப்பயணத்தில் அவர் 40,000 பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார். விடுதலை புலிகளின் பிரச்சார பாடல்கள், கிறிஸ்தவ இஸ்லாமிய பாடல்கள் என்று சமயம், அரசியல், கொள்கை, தத்துவம் என்று எந்த கூறுகளுக்கும் கட்டுப்படாமல் கேட்பவர்களுக்கெல்லாம் பாடினார் இவர். அவர் யார் என்பதை நீங்கள் ஏற்கனவே உணர்ந்திருப்பீர்கள். எஸ்பிபி என்று அனைவராலும் செல்லமாக அழைக்கப்பட்ட எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது அவரது ரசிகர்களுக்கு விடுத்த இந்த வேண்டுகோள்தான் அவரது ரசிகர்களும் பொதுமக்களும் கேட்ட அவர் பேசிய கடைசி வசனங்கள்.
Thanks for the concern. Lots of people are calling me. I could not attend so many calls. I have come here mostly to take rest so that there won't be any disturbance to me and take the medication. Okay. Thank you so much for your concern. And please don't bother calling me. I am fine. I'll be fine. Thank you.
பல மொழிகளில் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ள எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களுக்கும் மேலாக மனிதாபிமானத்தின் உச்சத்தை தொடும் வகையில் மற்றவர்களை நடத்தியுள்ளார் என்பது வரலாற்றில் மட்டுமல்ல, மக்கள் நெஞ்சங்களையும் நிறைத்து நிற்கிறது.
போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவசுகம் பெறராக நீந்தவா, இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், கேளாய் பூ மனமே சங்கீதமேகம் தேன் சிந்தும்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். எஸ்பிஎஸ் தமிழின் ஃபேஸ்புக்.